சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம் பழியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம் பழியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாஸ்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, ஆண்டவருடைய கல்வாரி பலியில் மீண்டுமாய் உங்களோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி நிறைந்த பலியாய் இந்த கல்வாரி பலியை ஒப்புக் கொடுப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு கல்வாரி பலியும் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதையும் அவருடைய உடனிருப்பு நமக்கு நிறைவாய் உள்ளது என்பதையும் உறுதிப்படுத்துகிறது. இன்றைக்கு வாசிக்கப்பட இருக்கிற, நாம் வாசித்து தியானிக்க இருக்கிற இந்த வாசகங்கள் கூட நமக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியை தருவதாக நான் உணர்கிறேன். ஆழமாய் தியானித்ததில் இறைவன் எனக்கு கொடுத்ததாய் அதை நான் நம்புகிறேன். பெட்சாயித நகரை பார்த்து ஐயோ உனக்கு கேடு என்று ஆண்டவர் இந்த நாளில் சொல்வார். சீரோ நகரை பார்த்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கேட்டை காட்டிலும் நீங்கள் பெறப்போகிற அந்த அழிவு, நீங்கள் பெறப்போகிற தண்டனை பெரிதாக இருக்கும் என்று இந்த கப்பர்நாகும் நகரையெல்லாம் பார்த்து அவர் கொதித்து சொல்லக்கூடிய வார்த்தை இன்றைக்கு நமக்கு வாசகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப நான் யோசித்தேன், ஆண்டவர் என்ன செய்தி எங்களுக்கு சொல்ல வர்றீங்க, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற எங்களுக்கு எவையெல்லாம் கேடு தரக்கூடிய செய்தி அப்படின்னு நான் யோசிக்கிற பொழுது, நம்ம செய்கிற பொய் சொல்கிறது அல்லது களவு செய்வது, அடுத்தவுடைய பெயரை கெடுக்கிறவங்களை பார்த்து ஐயோ கேடுன்னு சொல்கிறாரா, அல்லது முறையில்லாத வாழ்க்கை வாழ்கிறவங்களை பார்த்து ஆண்டவரை நீங்கள் ஐயோ கேடுன்னு சொல்கிறீங்களா, நான் நிறையா யோசித்தேன். எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு தாக்கம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு அருட்சாதனங்களை ஆடம்பர கொண்டாட்டமாய் மாற்றவர்களுக்கு ஐயோ கேடு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இது என்னுடைய மனதில் பட்ட செய்தி. அருட்சாதன கொண்டாட்டங்களை, அருள் அடையாளங்களை ஆடம்பர கொண்டாட்டங்களாய் மாற்றுகிறீர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறதாக நான் நினைக்கிறேன். அதைத்தான் இன்றைக்கு மறையுரையிலும் கூட மக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த ஒரு சிந்தனையோடு இன்றைக்கி நீங்கள் கண்ணை மூடி நினச்சி பாருங்கள். உங்கள் வீடுகளில், அல்லது உங்களுடைய தூண்டுதல்களில் எங்கேயாவது அருட்சாதன கொண்டாட்டத்தை ஆடம்பரமாக கொண்டாடுறதுக்கு நீங்கள் ஒரு துணையாக நின்றுந்தீங்க அப்படின்னா, அதெல்லாம் பாவம்ன்றதை இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு சொல்ல போகிறார். அருளடையாளத்தை பெறக்கூடிய, கடவுளுடைய அருளை காட்டக்கூடிய, அந்த அருளின் அடையாளமாக இருக்கிற அருட்சாதனத்தை நம்முடைய ஆடம்பரத்தை காட்டக்கூடிய ஒரு இடமா இன்றைக்கி வான வேடிக்கைகள், இன்றைக்கி மேலதாளங்களோடு கொண்டாடப்படக்கூடிய குறிப்பாக நற்கருணை அருளடையாளத்தை மாத்திரம், அந்த புதுநன்மை அருளடையாளத்தில் நடக்கிற அந்த கூத்துக்களை எல்லாம் பார்க்குற பொழுது ஆண்டவர் உண்மையிலே கண்ணீர் வடிப்பார் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செஞ்சுருந்தீங்க, அப்பேற்பட்ட காரியத்தை செய்யறதுக்கு நீங்கள் தூண்டுற ஆளாக இருந்திருந்தீங்கன்னா, அவற்றை எல்லாம் இன்றைக்கி நினைத்து பார்த்து இந்த திருப்பலியில் மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேளுங்கள். இந்த சிந்தனையோடு இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம்.
நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. விழுந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே.
நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே.
புரியவில்லை பாதை, தெரியவில்லை பாதை காட்டும் இயேசுவே.
நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே.
சோர்ந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே.
நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே.
நாடுகிறேன், உன்னை தேடுகிறேன், எந்த தாகம் தீருமே.
நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே.
எல்லாமுள்ள இறைவிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலும் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாமுள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமேன்.
மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போ நன்னறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றே. கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்ற காரியங்களை செய்யவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவும் மெய் மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். உங்களிடம் விசுவாசம் இல்லாவிடில் நீங்கள் நிலை பெற்றிருக்க மாட்டீர்கள். இறைவாக்கின எசையா நூலிலிருந்து வாசகம், 7 திருவசனங்கள் 1-9 முடிய. உசியாவின் பேரனும் யோதாமின் மகனுமான ஆகாசு யூதா நாட்டை ஆட்சி செய்த நாட்களில் ரட்சின் என்னும் சிரியா நாட்டு அரசனும் ரமலியாவின் மகன் பெக்கா எனும் இஸ்ரேல் நாட்டு அரசனும் எருசலேமுக்கு எதிராக போர் தொடுத்து அதை வீழ்த்த முயன்றன. அவர்களால் அது இயலாமல் போயிற்று. சிரியா எப்ராயிமோடு கூட்டணி அமைத்து கொண்டது என்னும் செய்தி தாவீதின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே பெருங்காற்றினால் காட்டு மரங்கள் அலை உதிர்வது கொள்வது போல் ஆகாசின் உள்ளமும் அவர் நாட்டு மக்களின் உள்ளங்களும் அலைக்கழிக்கப்பட்டன. அப்பொழுது ஆண்டவர் எசையாவை நோக்கி, நீ உன் மகன் சேர் யாசிபை உன்னுடன் அழைத்து சென்று ஆகாசை சந்திப்பாயாக. வண்ணான் வயலுக்கு செல்லும் வழியில் மேற்குளத்துக்கு போகும் கால்வாயின் மறுமுனையில் நீ ஆகாசை காண்பாய். அவனுக்கு இதை சொல், நீ அமைதியாய் இரு, அஞ்சாதிருந்து நடப்பனவற்றை உற்றுப்பா. ரட்சின் சிரியா நாட்டின ரமலியாவின் மகன் ஆகியோரின் கடும் சினத்தை கண்டு மனம் கலங்காதே. அவர்கள் புகைந்து கொண்டிருக்கும் இரு கொல்லிக்கட்டைகளிலிருந்து வரும் புகை போன்றவர்கள். சிரியா எப்ராயிமோடும் ரமலியாவின் மகனோடும் உனக்கு எதிரே சதித்திட்டம் தீட்டி யூதாவுக்கு எதிராக நாம் படையெடுத்து சென்று அதை நடுநடுங்க செய்வோம். அதற்கு எதிராய் போரிட்டு அதை பிடித்து தையல் என்பவனின் மகனை அதற்கு அரசனாக்குவோம் என்று தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். ஆதலால் ஆண்டவர் இவ்வாறு உரைக்கிறார், அவர்களது திட்டம் நிலைத்து நிற்காது, அது ஒருபோதும் நிறைவேறாது. ஏனெனில் சிரியாவின் தலைநகர் தமஸ்கம், தமஸ்கு நகரின் தலைவன் ரட்சின். இன்னும் 65 ஆண்டுகளில் எப்ராயும் ஒரு மக்களினம் என்னும் தகுதியை இழக்கும் வண்ணம் தவிடுபொடியாக்கப்படும். எப்ராயிமின் தலைநகர் சமாரியா. சமாரியாவின் நகரின் தலைவன் ரமலியாவின் மகன். உங்கள் நம்பிக்கை நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை: கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார். 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 ஆண்டவர் மாண்பு மிக்கவர், நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர். தொலை வடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியா இலங்குகின்றது. கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வான். மாந்தோரி நகரும் அதுவே, அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்தும் தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார். இதோ அரசர் அனைவரும் ஒன்று கூடின, அணிவகுத்து ஒன்றாக வந்தன. அந்தோ பார்த்தும் திகைத்தன, திகிலடைந்து ஓட்டம் பீடித்தன. கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார். அங்கே அச்சம் அவர்களை ஆட்கொண்டது, பேறுகால பெண்கள் போல் அவர்கள் துடிதுடித்தன. தர்சிசு கப்பலை கீழே காற்றினால் நீர் தகத்தெறிந்தது. அந்தோ பார்த்து திகைத்தன. கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார்.
அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 20 தொடங்கி 24 முடிய. அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்க தொடங்கினார். குராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு. பெத்சாயிதா நகரே, ஐயோ உனக்கு கேடு. ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோ நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கப்பனாகுமே, நீ வானலாவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்தியேசுவில் அன்புக்குரியவர்களே, நான் ஏற்கனவே ஒரு மாதத்திற்கு முன்பாக திருப்பலி வைக்கிற பொழுது இந்த அர்த்தமுள்ள அதிர்வுகள் என்கிற அந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வாங்கி வாட்ச் பார்த்துட்டு, ஃபாதர் உங்களுடைய மறையுரை சுருக்கம் அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் நிறைய பொதுமக்களும் வாசிக்கக்கூடிய செய்தியாக, எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு செய்தியாக நீங்கள் எழுதியிருப்பது மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னாங்க. நிறைய காப்பி வாங்கியிருக்கிறாங்க. உங்களுக்கும் ஒருவேளை நீங்கள் இதில் என்ன இருக்கும் அப்படின்னு தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்காக இந்த அர்த்தமுள்ள அதிர்வுகள் அப்படின்ற புக்கு நம்முடைய கேசியில் தான் நான் எல்லாமே கொடுத்துருக்குறேன். நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கோ அல்லது தீபன் ஃபாதருக்கோ அல்லது நம்முடைய ஆஃபீஸ்க்கோ நீங்கள் ஃபோன் அடித்து கேட்டு வாங்கிக்கலாம். இது கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களுமே இந்த புத்தகத்தில் இருக்கிற 30 தலைப்புகளையுமே வாசிக்கலாம். ரொம்ப எளிமையான, என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த அனுபவங்கள், அப்புறம் நான் கேட்டு வாசித்த மனசு தொட்ட காரியங்களை தான் இதில் எழுதியிருக்கிறேன். வாசித்த எல்லோருமே ருசிப்பதாக என்னிடம் பகிர்கிறார்கள், சாமிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வாய்ப்புள்ளவர்கள் இந்த புத்தகத்தை எங்களோட அலைபேசியில் கேட்டு ஒரு புக்கில் 10 காப்பி வாங்கி நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம், குழந்தைங்களை வாசிக்க சொல்லலாம். பள்ளியில் நீங்கள் ஆசிரியராக இருக்கிறீங்கன்னா உங்கள் பள்ளி ஆசிரியர்களுக்கு ஒரு கிஃப்டாக கூட இந்த நாட்களில் நீங்கள் கொடுப்பதற்கு இதை நீங்கள் பயன்படுத்தலாம். புத்தகத்தினுடைய விலை 100 ரூபாய் தான். நீங்கள் வாங்குகிற புக்கை பொறுத்து நிறைய வாங்கினீங்கன்னா குறைச்சி கொடுக்கலாம் என்ற ஒரு செய்தியையும் இந்த நேரத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த ஒரு புத்தகத்தை பற்றிய ஒரு முகவுரையோடு இந்த மறையுரை செய்தியை கேட்போம். கிறிஸ்திய சிவலின் அன்பிற்கும் பாஸ்திருக்கும் இனிய அன்பான இறை மக்களே, கடவுள் வல்லமையோடு நம்மிடம் பேசுகிற நேரம் இந்த இறை வார்த்தை பகிர்வு நேரம். ஆண்டுடைய வார்த்தையை ஆழமாய் கேட்டு அதை தியானித்த பிறகு இறைவன் என்னோடு உரையாட காத்திருக்கிறார். அந்த உரையாடல் வழியாக என் உள்ளத்தை ஊடுருவி பாய காத்திருக்கிறார். அந்த காரியம் இந்த இறைவார்த்தை பகிர்வு நடக்கிறது என்கிற நம்பிக்கையில்தான் பல நேரங்களில் மறையுறையை திருகவை அழுத்தமாய் கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையில் இன்றைக்கு நான் வாசிக்கப்பட்ட இந்த 2 வாசகங்களையும் நீங்கள் கேட்டதில் கேடு என்கிற வார்த்தை அடிக்கடி வருவதையும், யாருக்கு அந்த கேடு வரப்போகிறது, அந்த கேடு வருவதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்கிற காரியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெள்ள தெளிவாக இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். பெத்சாயிதா நகரை பார்த்து அவர் கோபம் கொள்வதையும், கொராசி நகரை பார்த்து ஐயோ உங்களுக்கு கேடு, உங்களுக்கு செய்யப்பட்ட வல்ல செயல்கள் எல்லாம் தீர் சீதோன் பகுதிகளில் செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் சாக்குடையை உடுத்தி மனமாறி இருப்பார்களே, அவர்களுக்கு கிடைக்காத ஒரு வாக்கியம் உங்களுக்கு கிடைத்தும் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளவில்லையே, கப்பனாகுமே நீனும் அவ்வாறு இருந்து விட்டாயே என்று ஆதங்கத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இங்கு கேடாக முடிவதை இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். இயேசு ஆண்டவருடைய பணித்தளம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பணித்தளம்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ இன்றைக்கி நாங்களாம் குருக்களாக மாறிய பிறகு, குருவாய் திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு, குருவாய் யாரும் மாற முடியாது, திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு அந்த குருத்துவத்தின் வெளிப்பாடை பணித்தலங்களுக்கு நாங்கள் அனுப்பப்படுவோம். இன்றைக்கி நான் சிவகங்கையில் இருப்பேன், நாளைக்கு ஒரு பகுதிக்கு அனுப்பப்படுவோம். இப்படிதான் எல்லாருக்குமே. இப்போ ஆல்பர்ட் ஃபாதர் இங்கே இருந்தார், 5 வருஷம் முடித்தார், மாறி போகிறார். அதுபோல் ஒவ்வொரு குருக்களுக்கும் மாற்றம் வரும். ஆனால் ஆண்டவர் இயேசுடைய பணித்தலம் என்பது அந்த கலிலேயாவை சுற்றி சுற்றியே இருந்துச்சு. மேபி அதோட டயசிஸ்ன்னு எடுத்துக்கலாம். அந்த பகுதியிலே தான் அவருடைய பணிகள் எல்லாமே இருக்கிறது. அங்குதான் அவர் போதிக்கிறார், நிறைய புதுமைகளை செய்கிறார். இந்த கொராசின், பெட்சாயதா, இது எல்லாமே இந்த கலிலேயாவை சுற்றி இருக்கிற அந்த பகுதிகளெல்லாம் வருகிறது. அவர்களெல்லாம் ஆண்டவர் செய்த புதுமையை பார்த்தவர்கள், அவருடைய வார்த்தையை காதால் கேட்டவர்கள், அல்லது புதுமை நடக்கிறது என்று பிற சொல்ல கேட்ட அந்த மக்கள் கல்நெஞ்சமுடையவர்களாக உருகா உள்ளம் கொண்டவர்களாக இருக்கிற அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அழுத்தமான ஒரு செய்தியை சொல்லுகிறார். இப்ப கடவுளுடைய புதுமையை கண்டும் பலனடையாத மக்களாக இருக்கிற இந்த கொராசி நகர மக்களை பார்த்து, பெட்சைதா நகர மக்களை பார்த்து ஆண்டவர் இந்த இடத்துல வந்து என்ன செய்யறாருன்னா பரிதாபப்படுகிறார். ஏன்னா பெட்சாயதா உங்களுக்கு தெரியல, 38 வருஷமா அந்த குளத்துக்கரில் படுத்து கிடந்தவன், அவனுக்கு அங்கதான் சுகம் கிடைச்சிச்சு. அப்போ இப்படி நிறைய புதுமைகளை கேட்டும் இந்த மக்கள் மனமாறாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டோட அப்படியே தொடர்படுத்துறார். தீர் சீதோன் பகுதிகளில் என்ன நடந்துச்சு, நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா பாவம் மலிந்திருக்கிற ஒரு பகுதியாக இந்த தீரும் சீதோனும் கவனிக்கப்படும். எசையா புத்தகம் 23வது அதிகாரத்தை வாசிங்கன்னா அந்த செய்தி உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் எசேக்கியல் புத்தகத்தில் 26வது அதிகாரம் 3-7 வரை இருக்கிற பகுதிகளில் அந்த செய்தி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். ஒரு பகுதி வாசிக்கிறேன் பாருங்களேன். எசேக்கியல் அந்த 28வது அதிகாரம் 12 தொடங்கி வருகிற அந்த பகுதி இவ்வாறு சொல்லும். நீ உண்டாக்கப்பட்ட நாளிலிருந்து உன் வழிகளில் குற்றமற்றிருந்தாய், ஆனால் இறுதியில் உன்னில் குற்றம் காணப்பட்டது, நீ பாவத்தை செய்தாய். ஆகையால் கடவுளின் மகளையிலிருந்து அசுத்தமாயிருந்த உன்னை தள்ளினோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்படின்னா மக்களே, கடவுளிடமிருந்து அதிகமான கொடைகளை பெற்றவர்களிடம் அதிகமாக எதிர்பார்க்கப்படும். அதிகமாய் கொடுத்தால் ஆண்டவர் அதிகம் எதிர்பார்ப்பார். அதான் அந்த தாளந்து உண்மையில் பார்க்குறேன்ல, 10 தாளந்து பெற்றவன், 8 தாளந்து பெற்றவன், 5 தாளந்து பெற்றவன், 1 தாளந்து பெற்றவன் அதிகமாக யாருக்கு ஆண்டவர் கொடுக்குறாரோ அவங்கள்ட்ட அதிகமாக கேட்பார். சமீபம் என்னுடைய நண்பர் ஒருவரை சந்திச்சு, அவர் ஒரு குருவானவர், நல்ல ஹைலி டேலண்டட் மேன், எல்லாமே இசைத்துறை, எழுத்துத்துறை, விளையாட்டுத்துறை, அப்போ எல்லாத்துலேயுமே ஆள், ரொம்ப திறமையான மனுஷன். இப்போ நான் சொன்னேன், ஃபாதர் ரியலி யூ ஆர் கிஃப்டட் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், தம்பி ரியலி ஐ ஆம் கிஃப்டட் அப்படின்னு சொல்கிற அதே நேரத்தில் ஐ ஹவ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத சொன்னார். நான் கடவுளுக்கு முன்னாடி நிறையா பதில் தர வேண்டும், நான் நிறையா வந்து பலன் தர வேண்டும், அவருக்கு முன்னாடி நிற்கிற போது இவ்வளோ காரியம் கொடுத்தா நீ என்ன செஞ்சு என்னை கேட்பார், அந்த பயம் எனக்குள்ளே ஒரு நெருடலை போல், பவுலடியாருக்கு எப்படி முள்ளு தச்சுதோ அதுபோல் எனக்குள்ளே தச்சுக்கிட்டே இருக்கும் எப்போவுமே அப்படின்னு சொன்னார். இது உண்மையிலும் உண்மையான ஒரு காரியம். இந்த குருவானவர்களுக்கு மட்டுமல்ல, கடவுள் யாருக்கு அதிகமாக கொடுக்குறாரோ, செல்வத்தை கொடுக்குறாரா, என்ன கொடுக்குறாரோ, ஒருள் செல்வம் கொடுக்கலாம், குழந்தை செல்வம் கொடுக்கலாம், அருள் செல்வம் கொடுக்கலாம், ஞான செல்வம் கொடுக்கலாம், அறிவு செல்வம் கொடுக்கலாம், அப்படிலாம் நிறையா கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் அதற்கு இணையாக அவர் கட்டாயம் எதிர்பார்ப்பார், அந்த எதிர்பார்ப்பை நாம் பூர்த்தி செய்யவில்லை என்றால் கேடு அப்படின்ற வார்த்தை ஆண்டவர் நமக்கும் தீர்சிதோன் பகுதி மக்களுக்கு சொன்னது, அல்லது இந்த பெட்சாயதா மக்களுக்கு சொன்னது போல, கப்பர்நாகு மக்களுக்கு சொன்னது போல நமக்கும் சொல்வார். இவ்வளவு திறமைகளை கொடுத்துருக்கிறேன் நீ, அப்போ இந்த இடத்துல சொல்ற கப்பர்நாகமே நீ வானலாக உயர்த்தப்படுவாய் என்று நினைத்தாயோ, இல்லை நீ பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய் அப்படின்ற செய்தியை ஆண்டவர் நமக்கும் சொல்வார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரியமான பிள்ளைகளே, யாருக்கு அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களிடமிருந்து அதிகமாக எதிர்பார்க்கப்படும். கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசத்தில் இருக்கிற நமக்கு இறைவன் அதிகமாய் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ மக்கள் இறைவனை கண்டுகொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள், இறை உறவில் இருக்க வேண்டும், அல்லது ஞானத்தை ஆன்மீகத்தில் வளர வேண்டும் என்று நினைக்கிறார்கள், அவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் கேத்தலிக் சர்ச்சில் இருக்கிற நமக்கு அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. திருச்சபை ஏகப்பட்ட காரியங்களை கொடுத்து இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவை வலுப்படுத்தி கொள்ள வாய்ப்புகளை ஏற்படுத்தி நிறைய காரியங்களை கொடுக்கிறது. ஒவ்வொரு எந்த நீ யோசிச்சு பாருங்களே, ஒரு இந்து சகோதரனாக இருக்கலாம், அல்லது ஒரு இஸ்லாமிய சகோதர பிள்ளைகளாக இருக்கலாம், அவர்களுக்கெல்லாம் நம்மளை போல ஞான மெய்ப்பர்கள் இல்லைங்க. பங்கு அப்படின்னு ஒரு அமைப்பு இல்லை, பங்கில் அருட்சகோதரர்கள் அருட்சகோதரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ரீதியான ஒரு கட்டமைப்பு இல்லை. ஆனால் அவர்கள்லாம் இன்றைக்கி எத்தனையோ நல்ல காரியங்களை, மனிதாபிமானம் உள்ள காரியங்களை, சமூக அக்கறையுள்ள காரியங்களை செய்கிறாங்க இல்லையா. ஆனால் நமக்கு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது, திருப்பலி நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது, ஒரு இஸ்லாமிய சகோதரனா இந்து சகோதரனா கடவுளை நம்புகிறார்கள்.
அவங்க தாய் தகப்பன் அல்லது அவருடைய வழிவந்தவர்கள் சொல்லித்தந்த அந்த நம்பிக்கையில் அவர்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அது குல தெய்வமாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய பிராண தெய்வங்களாக இருக்கலாம், அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நம்பிக்கை அவ்வப்போது அவர்கள் புதுப்பிப்பதில்லை. ஆனால் நாம் செய்கிறோம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளுமே நம்பிக்கை அறிக்கை என்கிற ஒரு வார்த்தையை சொல்லி, ஆண்டவரை நம்புகிறேன், தூயாவியை நம்புகிறேன், திருச்சபையை நம்புகிறேன், அன்னையை நம்புகிறேன், புனிதருடைய பரிந்துரை நம்புகிறேன், எல்லாற்றையும் சொல்லி ஒவ்வொரு வாரம் நம் நம்முடைய நம்பிக்கையை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. அந்த நம்பிக்கையில் வளர்வதற்கு, நம் உடனாகவே பயணிப்பதற்கு ஞான மெய்ப்பர்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். மற்ற மதத்தெல்லாம் அவ்வளவு தூரம் இருக்குதா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் கத்தோலிக்க திருச்சபையானது ஆண்டவரால் கட்டியமைக்கப்பட்ட, அவருடைய பணியாளர்கள் வழிநடத்தப்படுகிற ஒரு நிறுவனம் என்று கூட நாம சொல்ல, இட்ஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னும் போது நமக்கு இத்தனை காரியங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். புனிதர்களை கொடுத்திருக்கிறாரு, திரு அவையுடைய ஆசிரியங்களை கொடுத்திருக்கிறாரு. அப்போ நமக்கு இவ்வளவு கொடுத்த ஆண்டவர் நம்முடைய கட்டாயம் அதிகமாக எதிர்பார்ப்பார் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. அப்போ ஒரு நல்ல ஒரு சீடத்துவ வாழ்வு வாழ விட்டல என்று சொன்னால், ஒரு நல்ல ஒரு சீடத்துவ வாழ்க்கையை வாழ நம்ம தவறுறோம் அப்படின்னு சீருக்கும், அந்த சீதோன் பகுதிக்கும், பட்சாயிதாவுக்கும், கொராசின் பகுதிக்கும், கப்பநாகமுக்கும் ஆண்டவர் சொன்ன கேடு இன்றைக்கு நமக்கும் வரும். இப்போதான் நான் இன்றைக்கு திருப்பலியினுடைய மைய செய்தியை, இந்த மறையூருடைய மைய செய்தியை சொல்லலாம்னு நினைக்கிறேன். தொடக்கத்திலே வழக்கமாக நான் தலைப்புகளை சொல்வது உண்டு. ஆனால் இன்றைக்கி நான் தலைப்பை சொல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த செய்தி தான் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஆண்டவர் திருச்சபையை வந்து பார்க்குறார். இன்றைக்கி சரி, நான் படைத்த, என்னால் உருவாக்கப்பட்ட திருச்சபை, என்னிலிருந்து உருவான திருச்சபை, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏசு ஆண்டவர் இங்கே வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், வர்றாருன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் கற்பனை என்னுடைய மனசில் பிறகு சொல்கிறேன். ஏசு ஆண்டவர் இங்கே வர்றார் அப்படின்னா எதை பார்த்து ஐயோ கேடு அப்படின்னு சொல்லுவார்னு நான் யோசிச்சு பார்த்தேன். நிறைய காரியங்களை யோசித்தேன். நம்ம சொல்கிற அவதூறான பேச்சை பார்த்து சொல்லுவாரா, நம்முடைய உடைகள்லாம் இன்றைக்கி மாறிடுச்சு, சாப்பாடு மாறிடுச்சு, பேச்சு மாறிடுச்சு, பார்வை மாறிடுச்சு, இதெல்லாம் பார்த்து ஐயோ கேடுன்னு சொல்லுவாரா அப்படின்னா, எனக்கு அதெல்லாம் பெருசாக தெரிலங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து ஒரு சில காரியங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவார். அவரும் ஒரு மனிதனாய் பிறந்த இறைவன் தானே, ஒரு சில காம்ப்ரமைசஸ் பண்ணுவார். காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார் அப்படின்னா எனக்கு என் மனசில் படுறது என்ன அப்படின்னா, அவருடைய அருளை நிறைவாய் கண்டுகொள்ள, அவர் கொடுத்த அருட்சாதனங்களை ஆடம்பர கொண்டாட்டங்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறமே, இந்த காரியத்தை செய்கிறவங்களை பார்த்து ஐயோ கேடுன்னு சொல்லுவாருங்க. உங்களுக்கு புரியும் நான் நல்லாவே நம்புகிறேன். இது வந்து ஒரு திருச்சபையினுடைய பணியாளராக சொல்ல வேண்டிய, ஒரு கண்டிப்போடு சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது. இன்றைக்கி நாட்டில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு போலீஸ்கார் எப்படி கையில் கம்பெடுக்கிறாரோ அதே போல், உடம்புல சரியில்லை டாக்டர்கிட்ட போனால் இதை செய்ய அதை செய்யாதுன்னு எப்படி ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரோ அதே போல், திருச்சபையில் நடக்கிற ஒரு சில காரியங்களை செய்ய செய்யாத அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒரு அருட்பணியாளராக இருக்கிற எங்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கி நான் சொல்கிறேங்க, திருச்சபை அழிவை நோக்கி போவதற்கும், அல்லது அடுத்தவருடைய பார்வைக்கு, திருச்சபையை சாராதவர்களுடைய பார்வைக்கு ஒரு கேள்விக்கூத்தாகவும் திரு அவை மாறுவதற்கு காரணம் நம்முடைய செயல்பாடுகள், குறிப்பாக திரு அருளடையாளங்களை நாம் கொண்டாடுகிற விதங்கள். பிரியமான மக்களை நான் அடித்து சொல்கிறேன், உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும், ஒரு சில பேர் இந்த மனசில் கூட இந்த எண்ணங்கள் இருக்கும். இன்றைக்கி புதுநன்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழாவை கொண்டாடுறோம். ரியலை டெல்யூ, உண்மையிலே ஆண்டவர் நிறையா புதுநன்மை விரும்புகிறதே இல்லைங்க. அருட்சாதனம் அப்படின்றது பங்கு திருச்சபையோடு சேர்ந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு காரியம். எங்கள் வீட்டில் சாமியார் இருக்கிறாரு, அல்லது எனக்கு நிறையா சாமியார் பழக்கத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாமியாருக்கு கூட்டத்தை காட்டுறதுக்காண்டியே ஒரு கொண்டாட்டம் வைக்கிறீங்க அப்படின்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார் ஐயோ கேடு அப்படின்னு சொல்லுவார். ஐயோ கேடு, நீ லட்ச லட்சமாக செலவு பண்ணி, நீ செட்டிநாடு சமையலை போட்டாலும், நீ பிரியாணியை போட்டு என்ன சாப்பாடு போட்டாலும், ஆண்டு வரேன் வரேன் சாப்பிட்டுட்டு மொய் எழுதிட்டு போவாங்களே ஒழிய ஆண்டவருக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. அருட்சாதனம் என்பது பங்கு திருச்சபையோடு கொண்டாடப்பட வேண்டும். புதுநன்மையா திருமுழுக்கா பிள்ளைங்களோட பங்கு மக்களோட சேர்ந்து கொண்டாடப்பட வேண்டும். இன்னைக்கு இது கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. இதுக்கு 1008 நொட்ட காரணங்களை நாம் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப நாளாக விசேஷமே வைக்கலையே ஃபாதர், ஒன்றுமே செய்ய முடியல, எனக்கு ஆம்பளை பிள்ளையாக போச்சு, பொம்பளை பிள்ளைங்களே இல்லாமல் ஆயிடுச்சு, நான் எப்படி ஒரு சடங்குதோடு வைக்க முடியல, இவன் எப்படி படித்து 30 வயசில் கல்யாணம் பண்ணுவான், இவ்வளோ நாள் நான் இவ்வளோ செய்முறை செஞ்சு போட்டிருக்கேன், எனக்கே செஞ்சதெல்லாம் மறந்து போயிடும், எழுதி வச்ச நோட்டு எத்தனை நாளைக்கு இருக்குன்னு தெரியல, இப்படியெல்லாம் காரணத்தை சொல்லிவிட்டு அதுக்கு நீங்கள் நல்லா செய்யுங்க. உசிலமட்டி பக்கம் போங்க, தேனி பக்கம் போங்க, எங்கள் பகுதியில் வந்து பாருங்கள், மொய் விருந்துனே வைப்பாங்க. மொய் விருந்து அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கையே அடித்து வைப்பாங்க. அப்படிலாம் என்ன அர்த்தம், நாங்கள் வீடு கட்ட போகிறோம், இவ்வளோ நாளாக நான் மொய் செஞ்சுட்டு எனக்கு மறந்து போச்சு, அந்த மொய்யெல்லாம் திருப்பி வாங்கணும் அப்படின்னா மொய் விருந்தும் அப்படியே அப்பட்டமாக அடிங்க, ஆண்டு சந்தோஷப்படுவார், நீ செஞ்சிருக்க திருப்பி வாங்குற. ஆனால் நீங்கள் செஞ்சதை திருப்பி வாங்குறதுக்கு புதுநன்மையை ஒரு காரணமாக நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா, ஐ டெல் யூ, ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் இயேசுவின் திரு உடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடுனீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வார், உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்வார், அந்த பிள்ளைக்கு உங்களால் சாபம் தான் வருமே ஒழிய ஆசீர்வாதம் வராதுங்க, வராதுங்க. நான் அடித்து சொல்லுகிறேன், கொண்டாடுங்க. தனிப்பட்ட விதத்தில் வைக்கிறேன்னு ஆசைப்பட்றீங்களா? எவ்வளவு எளிமையாக கொண்டாட முடியுமோ அவ்வளோ எளிமையாக கொண்டாடுங்க. அன்றைக்கெலாம் நான் ஒரு புதுநன்மைக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, என்னை யாராவது புதுநன்மைக்கு கூப்பிட்றாங்கன்னா நான் ரெண்டு கருத்து தான் சொல்லுவேன். ஒன்று, நான் பூசை வைக்கிறேனா பிரசங்க வைக்கிறேனா, தலக்கணமாக பேசுகிறேன்னு யார் நினச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு நானே நினச்சிக்கிருவேன். சொல்லிட்டு போட்டோம், முடிந்தவரை அவாய்ட் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் சொல்ல வேண்டியிருக்கு. எத்தனை குருக்கள் தெரியுமா, நீங்கள் கூப்பிட்டுட்டீங்க அப்படின்றதுக்காண்டி வேண்டா விருப்பம் வந்து நிற்கிறாங்கங்க. வேண்டா விருப்பம், இதுக்கு நம்ம போகணும், ஒரு புதுநன்மை இப்படி வைக்கக்கூடாதுன்னு தெரியும். பழக்க தோஷத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் அவருக்கு ஏதாவது உதவி செஞ்சுருப்பீங்க, கூப்பிட்ற நேரத்தில் தட்டினா வேற மாதிரி நினச்சிக்குவாங்களே அப்படின்னு உங்களுடைய முகத்துக்காகத்தான் வர்றாங்களே ஒழிய, நான் போகிறேன், நான் அடுத்தவங்களை சொல்ல வரும்ல, முகத்துக்காகத்தான் போகிறமே ஒழிய ஆத்மார்த்தமாக போகிறதில்ல. நான் கூப்பிடும் போதே கேட்டுருவேன், ஒரு சாமியார் ரெண்டு அதிகபட்சம் ஒரு மூணு குருக்கள் கூப்பிடலாங்க. ஒரு படத்தை பூச வைக்கிறார், ஒரு பிரசங்க வைக்கிறார், ஒரு பிள்ளை நன்மை கொடுக்குறாரு. எதுக்கு 20 சாமியாரை கூட்டி நிப்பாட்டி வச்சுக்கிட்டு? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் குருக்களை மதிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி காரியங்களை செய்யாதீங்க. பூசையில் எப்படி ஆல்டர் அலங்காரப்படுத்துறதுக்கு பூ வச்சு அடுக்கிறாங்களோ அதே போல் ஆல்டர் நிறைக்கிறதுக்கு நீ சாமியாரை கூப்பிடணும் அப்படின்ற எண்ணம் கத்தோலிக்க திருச்சபையில் வளர்ந்து வருகிறது. ஆண்டவர் கட்டாயம் சாடுவார். எங்கள் வீட்டில் 2 வாரத்துக்கு முன்னாடி என் தங்கையுடைய மகனுக்கு திருமுழுக்கு கொடுக்க வேண்டியிருந்துச்சு. எங்கள் தங்கச்சி சொன்னிச்சானே, இந்த மாதிரி தம்பிக்கு ஞானஸ்நானம் கொடுக்க. நான் சொன்னேன், நான் ஒரே ஒரு ஆள் தான் வரும். பங்குசாமியிட்ட சொன்னேன், தம்பி நீங்களே வச்சுருங்க, ஒரே ஒரு பிள்ளை தான் நான் வச்சேன். எனக்கு தெரிஞ்சால் 10 சாமியார் கூட்டம் வச்சு நுப்பாட்ட முடியாதா? நுப்பாட்ட கூடாதுங்க. சாமியார் இருந்தால் ஒரு வீடு ஒரு மாதிரி, சாமியார் இல்லாத ஒரு வீடு மாதிரி, இருக்கப்பட்ட வீட்டுக்கு ஒரு விசேஷம், இல்லாதப்பட்ட ஒரு விஷயம், இதெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிறாருங்க. இதுதான் வெளியிலேருந்து கத்தோலிக்க திருச்சபை பார்க்குறவர்களுக்கு கேலி கூத்தாய் மாறுகிறது. அன்றைக்கெலாம் ஒரு புதுநன்மைக்கு போகிறேன், பெரிய சாரியட்டுங்க, சாரியட்டாக அந்த குதிரையில் வந்து ரெண்டு ஆண் பிள்ளை பெண் பிள்ளை ரெண்டு பேரையும் மேலே உட்கார வச்சுட்டு முன்னாடி ஜண்டை மேலும் போது பின்னாடி ட்ரம்ப்ஸ் வருது, அப்படியே தோரணங்கள் கட்டி பயங்கர தோரணையாக அப்படி பயங்கரமாக உள்ளே கொண்டு வராங்க. நான் தான் பாவசிங்கத்தில் உட்காந்துருந்தேன். பாவசிங்கத்தனை பண்ண தெரியலங்க பிள்ளைக்கு, அதை விட ஒரு பெரிய கொடுமை. நற்கருணை கொடுக்கறதுக்கு நான் நன்மை எடுத்து கொடுக்குறேன், இன்னொரு பாதர் நன்மை கொடுக்குறார், கிறிஸ்துவின் திருடல் திருரத்தம் ஆமைன்னு சொல்ல தெரியலங்க. இது இதுதான் முக்கியம். எது முக்கியமோ அதை விட்டுவிட்டு இருக்கிற காரியத்தை பூரா நம்ம செய்கிறோம்னா, இன்றைக்கி ஆண்டவர் ஐயோ கேடுன்னு சொன்னது போல் அந்த குடும்பத்தை பார்த்து சொல்கிறாரு இல்லையோ, மன வேதனைப்படுவேன், ஏன் அந்த பிள்ளைங்க இப்படி இருக்குதுங்க, இன்னும் கூட இதனுடைய தன்மையை புரிஞ்சுக்கிறாமல் இருக்குதுங்களே அப்படின்னு நினைப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு இதை வந்து இன்றைக்கி நீங்கள் சீரியஸாக யோசிக்கணும். நான் மற்றவங்களாம் சொல்ல முடியாது. கேசியில் நீங்கள் திருப்பலி பார்க்குற என் அன்பு உறவுகளே, நீங்கள் எல்லாருமே சாதாரண கிறிஸ்தவர்களாக நான் உங்களை பார்க்கல. ஏன்னா இன்றைக்கி திருப்பலி பார்ப்பதற்கு வாய்ப்புகள் கிடைத்தும் பார்க்க மாட்டேன்றாங்க. ஆனால் நீங்கள் வந்து யூடியூப்பில் சிரத்தை எடுத்து அதை அப்படியே உட்காந்து பார்த்து அந்த வார்த்தைகளாம் நீங்கள் தியானிக்கிற அப்படிங்கன்னா, யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல், யூ ஆர் த வாரியர் ஆஃப் த சர்ச் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. இந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. அருட்சாதன கொண்டாட்டங்கள் என்பது அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடப்பட்டு ஆண்டவருடைய அருளை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு அருளின் இடம். அந்த இடத்துல போய் ஆடம்பரத்தை காமிக்கிறதுக்கு, தான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு காமிக்கிறதுக்கு தயவு செஞ்சு அதை ஒரு இடமாக பயன்படுத்துகிறவர்கள் உங்களை சுற்றி இருக்கிறாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் நற்கருணையை அவசங்கப்படுத்துகிறீர்கள். தூய் ஆவியாருக்கு எதிராக செய்கிற பாவம் இதெல்லாம் அதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. ஒவ்வொரு அருட்சாதனத்திலும் ஆண்டுடைய ஆவியானவர் பொழியப்படுறாருங்க. ஆவியானவர் உள்ளே வராத அளவுக்கு ஆடம்பரமான காரியங்களை சுற்றி வச்சுக்கிட்டு வாரம் தூய் ஆவியே வாரம் தூய் ஆவின்னு எங்கிட்டு வருவார் அவர். இதெல்லாம் நம்ம இந்த நாளில் நம்ம சிந்திக்க வேண்டும். கொண்டாடுங்கள், அந்த கொண்டாட்டத்தில் அர்த்தம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரு சில பேருக்கு உண்மையிலேயே புதுநன்மை அப்படி கொண்டாடுன்னு நாங்கள் ஆசைப்படுறோம். பாதை எவ்வளவு எளிமையாக கொண்டாட முடியுமோ அவ்வளவு எளிமையாக கொண்டாடுங்க. குறிப்பாக சொல்கிறேன், குருக்களை குருக்களுடைய கூட்டத்தை கூட்டாதீங்க, அருட்சகருடைய கூட்டத்தை கூட்டாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு காரியம். இருக்கப்பட்டவனுக்கான திருச்சபையாக இது, இல்லாதவனுக்காக உருவாக்கப்பட்டது தாங்க திருச்சபை. ஆனால் நம்முடைய நம்ம எப்படிப்பட்ட பார்வையை கொடுக்குறோம் பாருங்கள். அன்றைக்கெலாம் ஒரு ரொம்ப வேதனைக்குரிய ஒரு காரியம், ஒரு பங்குக்கு போயிருக்கிறேன், ஒரு கிளை கிராமத்தில், அவங்க கிளை கிராமத்தில் கோயில் இல்லைங்க, கோயில் இல்லைங்க. கல்யாணம் அப்படின்றது ஆண் பெண் ரெண்டு வீட்டு சம்மந்தத்தோடு நடக்க வேண்டிய காரியம். அப்போ அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுல கொஞ்சம் இழுபறிகள். அப்போ உங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்களால திருமணத்துக்கான டேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியுது. அந்த ஊரில் கோயில் இல்லைங்க, சின்ன குடிசைக்குள்ள கோயில் பூசை கூட வைக்க முடியாது, சின்ன இடம் தான். அப்போ அவங்க வந்து பங்கு கோயிலில் வந்து திருமணம் வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. திருமணம் வைக்கிறதுக்கு பங்குசாமிகிட்ட பேசுகிறாங்க. அதே பங்கில் புதுநன்மைக்கு ஒரு ஆள் புக் பண்ணி வச்சுருக்காரு 6 மாதத்துக்கு முன்னாடி, இந்த நாளில் நான் வைப்பேன் அப்படின்னு ப்ரீ பிளானிங்காக வச்சுருக்காரு. பெரிய பணக்கார விட்டுக்காரங்க. புதுநன்மைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமா? உண்மையிலே திருமண வாழ்க்கையில் இணைய போகிற அந்த 2 பேருக்குமே காலைல 6 மணி 6:30 பூசங்க, காலைல 6:30 கல்யாண பூசை நடக்குது, 10 பூசை புதுநன்ம பூசை நடக்குது. எது 10 நடக்கணும், எது 6:30 நடக்கணும், இது போல காரியங்கள்லாம் எதனால நடக்குது அப்படின்னா, கத்தோலிக்க திருச்சபை உங்களுக்கு சரியாக சொல்லித்தரல நான் நினைக்கிறேன். நாங்கள் பொறுப்பு எடுத்துக்கிறோம். நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்திட்டோமோ அல்லது எந்த இடத்துல தப்பு ஆரம்பிச்சிச்சுன்னு தெரியல, தப்பு எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னு தேர்றதை விட தப்பு எப்படி சரி பண்ணுறதுன்னு நினைக்கிறதாங்க ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். நண்பு உறவுகளே, கேசி நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிற செய்தி, எல்லா அரை மக்களுக்கும் சொல்கிற செய்தி இதுதான், அருட்சாதனங்களை அருட்சாதனமாக கொண்டாடுங்கள், அது அனைத்து மக்களோடு சேர்ந்த இறை சமூகமாக கொண்டாடுங்கள், அதை ஆடம்பர கொண்டாட்டமாய் உங்களுடைய ஆதிக்கத்தை காட்டுகிற ஒரு இடமாய் தயவு செஞ்சு மாத்துறீங்க, நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத கேடு உங்கள் வீட்டுக்கு வரும். ஆண்டவர் வந்து பரிதாபப்படுவார் உங்களை பார்த்து, ஏன் அப்படி புத்தி இல்லாமல் இருக்குதுங்க, ஏன் இவ்வளோ தூரத்துக்கு மனநிலை பிறந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு தான் ஆண்டவர் பார்ப்பார் அப்படின்றத என்னுடைய ஆழமான நம்பிக்கை. நான் சொல்கிறதுல நியாயம் இருக்குது, புட்டசாமி சொல்கிறது நியாயம் இருக்குது, ஒரு குருவானவர் சொல்கிறார் அப்படின்னா இல்லை அர்த்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அடிக்கடி இந்த சொல்லுவாங்க தெரியுமா, வைரல் ஆகுது வைரல் ஆகுது, இந்த செய்தியெல்லாம் வைரல் ஆக்குங்க, இதுதான் மக்களுக்கு போக வேண்டிய செய்தி. ஒரு நாள் நம்முடைய திருப்பலியை வந்து 5000 பேர் பார்க்குறாங்களே, இந்த செய்தியை இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய கான்டாக்டில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேருங்க. இந்த பூசையை அனுப்புவீங்களோ எனக்கு என்னென்னு தெரியல, அல்லது இந்த எக்ஸாக்டாக நற்கருணையை பற்றி நான் பேசக்கூடிய அல்லது புதுநன்மை பற்றி சொல்லக்கூடிய இந்த பகுதியை மாத்திரமா கட் பண்ணி யார் யாரெல்லாம் இந்த காரியத்தை செய்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க. யூஆர் த எவாஞ்சலைசேஷன், இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லாருமே ஒரு எவாஞ்சலைசேஷன் மினிஸ்ட்ரி பண்ணலாம். இதை செய்கிற பொழுது தான் இந்த அதிர்வு உருவாகும். எல்லா இடத்துலையுமே மாற்றம் என்பது படபடன்னு அப்படியே கொட்டிடாதுங்க, எங்கனாவது ஒரு இடத்துல உருவாக்கும். இன்றைக்கி உங்கள் காண்டாக்டில் 1000 பேர் இருக்கிறாங்க, அது ஒரு 100, 200, 500 பேர் கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்கன்னா எத்தனை பேருக்கு ஃபோன் அடித்து பேசுனீங்க, இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் இந்த செய்தியை அனுப்பி இதை கேளுங்கன்னு சொல்லுங்கள், இதை கேளுங்க. இது திருச்சபையினுடைய மாற்றத்தினுடைய வெளிப்பாடு அந்த இடத்துல இருக்கணும். தமிழக திருச்சபை எல்லா இடத்துலையும் வளர்ந்துருக்குங்க, ஆனால் இன்றைக்கி ஆடம்பர கொண்டாட்டுங்க. நான் மாத்திரம் அந்த மே மாதத்தில் எத்தனை பத்திரிகை, புதுநன்மை பத்திரிகையை பார்க்குற போதெல்லாம் எனக்கு மனசு வேதனைப்படுவேன், அப்படி ஏன் இவ்வளோ தூரம் அறியாமல் இருக்கிறாங்க. எங்கள் வீட்டிலே புதுநன்மை நடந்துச்சு, எவ்வளவு சிம்பிளாக நடத்த முடியுமோ எங்கள் வீட்டில் நான் வற்புறுத்தி நடத்த சொன்னேன், வற்புறுத்தி நடத்த இப்படித்தான் நடத்தணும் அதை அப்படின்னு நான் சொன்னேன். இந்த செய்தியை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய உறவுகளுக்கு அனுப்புங்க, இதை பகிர்ந்து கொள்ளுங்கள், இதை பற்றி பேசுங்க, இதை பற்றி விவாதிங்க. நீங்கள் பேசினாதான் மாற்றம் வரும், நாங்கள் பேசுகிறதுனால மாற்றம் வராது. குறுக்கள் நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம், இது மறையுறையாக நீங்கள் கேட்டுட்டு போயிடுறீங்க, ஆனால் ஒரு தனி மனுஷனாக நீங்கள் இந்த செய்தியை எடுத்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற பொழுது தான் அது மாற்றம் வருவாங்க. 2 முன்னாடி இன் ஜீசஸ் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிப்போஷனை வச்சு ஒரு செய்தி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அந்த செய்தியை அடுத்தவங்களுக்கு அனுப்புகிற பொழுது அங்கேருந்து எங்களுக்கு சொல்கிறாங்க, ஃபாதர் அந்த கான்செப்ட் உண்மையிலே நல்ல கான்செப்ட் ஃபாதர் அப்படின்னு. கான்செப்டுக்காக நாங்கள் பேச வரலங்க, இது வந்து கட்டாயத்தினுடைய சூழல் திருச்சபையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா புதுநன்மை எங்கெங்கெல்லாம் வைக்கிறாங்களோ அங்கங்கெல்லாம் அந்த செய்தி பேசப்படணும். ஆண்டவர் அருவருக்கக்கூடிய ஒரு செய்தியை நாம் செய்கிறோம், ஆண்டவருடைய பார்வையில் கேடான காரியத்தை நாம் செய்கிறோம். எப்போ இந்த அருட்சாதன கொண்டாட்டங்கள் ஆடம்பர கொண்டாட்டங்களாக ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் காட்டக்கூடிய ஒரு இடமாக மாறுது அப்படின்னா அதை நாம் சரி செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இது ஒரு விதத்தில் நான் பேசுனது இவங்களுக்கு கண்டிப்பான ஒரு செய்தியாக இருந்தால் கண்டிப்பான செய்தி தான். அல்லது திருச்சபையினுடைய யதார்த்தத்தை ஃபாதர் இன்னைக்கு எடுத்து சொல்கிறார் அப்படின்னு நினச்சிங்கன்னா யதார்த்தத்தை சொல்லக்கூடியதான். ஏன் அப்படின்னா ஆண்டவர் யாருக்கு அதிகமாக கொடுத்துருக்கிறாரோ அவங்ககிட்ட அதிகமாக எதிர்பார்ப்பார். உங்களுக்கு ஞான மெய்ப்பர்களை கொடுத்துருக்கிறார், திருவையின் ஆசிரியத்தை கொடுத்துருக்கிறார், விபுலியத்தை கொடுத்துருக்கிறார், அடிசாதனங்களை கொடுத்துருக்கிறார், நம்பிக்கையினுடைய செய்தியை கொடுத்துருக்கிறார். எல்லாத்தையும் கொடுத்த கடவுள் உங்கள்கிட்ட கட்டாயம் எதிர்பார்ப்பாரா இல்லையா, உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறாரா இல்லையோ, என்னட்ட எதிர்பார்ப்பார், நீ சொன்னியா அப்படின்னு நினைய கேட்பேன். நான் தப்பிக்கிறேன், இன்றைக்கி இந்த செய்தியை உங்களுக்கு அழுத்தமாக ஆழமாக சொல்கிறதன் மூலமாக நான் என்னை காத்துக்கொள்கிறேன், நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உண்மையிலேயே இந்த கத்தோலிக்க திருச்சபை மீது உங்களுக்கு பாசமும் நேசமும் நம்பிக்கையும் இது வளரணும், இது காலங்காலமாக செழித்து வளரணும்னு நினச்சிங்கன்னா இந்த செய்தியை உங்களால் முடிஞ்சவளுக்கெல்லாம் சொல்லுங்கள். இன்றைக்கி உங்கள் வாட்ஸ்அப் கான்டாக்டில் சும்மா வெறுமனே குரூப்பில் போகிற செய்தியாக நுப்பாட்டாமல் ஃபோன் அடித்து இண்டிவிஜுவலாக சொல்லுங்கள், இந்த செய்தியை போட்டு கீழே குறுஞ்செய்தி போடுங்க, தயவு செய்து இந்த மறையுறு இந்த பகுதியை கேட்கவும் அப்படின்னு சொல்லுங்கள். பார்ப்போம் நம்மளால் ஒரு மாற்றம் அந்த திருச்சபையில் உருவாகுதுன்னா அதுதாங்க கேசி கிடச்ச மிகப்பெரிய வெற்றியை நான் பார்க்குறேன். இத்தனை நாட்களாக எத்தனையோ செய்தியை பைபிளை பற்றி உங்களுக்கு ஆழமாக நிறைய கருத்துக்களை சொல்லியிருந்தோம். இன்றைக்கி இந்த கருத்தை நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா கேசி உருவாக்கப்பட்டதுனுடைய நோக்கம் இதில் நிறைவேறணும். ஒரு திருச்சபையின் மாற்றத்தை உருவாக்குறதுக்கு தானே இன்றைக்கி சோஷியல் மீடியாவை பயன்படுத்துகிறோம். இந்த நம்ம கேசிக்கு அப்பேற்பட்ட ஒரு சான்ஸ் ஆண்டவர் இன்றைக்கி கொடுக்குறாரு நினச்சி இந்த செய்தியை மக்களிடம் கொண்டு போய் நம்ம சேர்ப்போம். அருட்சாதன கொண்டாட்டங்கள் ஆடம்பர கொண்டாட்டங்கள் அல்ல, அருட்சாதன கொண்டாட்டங்கள் அருளின் கொண்டாட்டங்கள். உணர்வோம், பகிர்வோம், இறை ஒளியில் வாழ்வோம். ஆமென்.